الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد ما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين، آمين. அன்பான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய பேரருளினால் அல் குர்ஆன் உடைய தஃப்சீர் விளக்க உரை உடைய வகுப்பு என்று 4வது வகுப்பாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அதிலே முதலாவது அம்சமாக நாம் சூரா ஃபாத்திஹா, நாம் அன்றாட தொழுகையிலே ஓதுகின்ற சூரா ஃபாத்திஹா, நம் எல்லோருக்கும் அதை விட்டு பிரிய முடியாது, அதை மறக்க முடியாது என்ற ஒரு நெருங்கிய உறவு கொண்ட ஒரு சூரா தான் சூரா ஃபாத்திஹா. ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் நாம் தொழுகையிலே ஓதி வருகிறோம். அதனுடைய பொருளை விளங்கி அதனுடைய கருத்தை, அதில் இருக்கக்கூடிய கருத்தாளம் ஆழமான அந்த விடயங்களை நாங்கள் புரிந்து மனதிலே உள்வாங்கி தொழுகையிலே நாங்கள் அந்த உணர்வோடு அதை ஓத வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு சூரா ஃபாத்திஹாவை ஆரம்பமாக நாங்கள் எடுத்தோம். சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் பல கட்டங்களாக பார்ப்போம் என்ற அடிப்படையில் முதல் கட்டமாக சூரா ஃபாத்திஹாவை பற்றிய சில முக்கிய குறிப்புகளை பார்த்தோம். சூரா ஃபாத்திஹா மக்கி சூராவா மதனி சூராவா? மக்கி மதனி சூரா என்றால் அதன் பொருள் என்ன? சூரா ஃபாத்திஹாவுக்குரிய பெயர்கள் என்னென்ன? சூரா ஃபாத்திஹாவிலே உள்ளடங்கி இருக்கக்கூடிய எழுத்துக்கள், கலிமாக்கள், வார்த்தைகள் என்ற சில முக்கிய குறிப்புகள், பிறகு சூரா ஃபாத்திஹாவை பற்றிய சிறப்புகள், புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ்களிலிருந்து ஒரு 3 ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம். அதை அடுத்து 2வது கட்டமாக சூரா ஃபாத்திஹாவை சரியாக முறையாக உச்சரிப்பது என்ற ஒரு கட்டத்தை நாங்கள் சென்ற இறுதி வகுப்பிலே நாம் எல்லோரும் சேர்ந்து சூரா ஃபாத்திஹாவை சரியாக முறையாக உச்சரிப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டோம். எங்கெங்கே தவறுகள் நிகழ நடக்க வாய்ப்பு இருக்குகிறது, பொதுவாக இந்த வசனங்களில் தவறு நடக்குகின்றது என்பனவற்றை நாங்கள் சென்ற வகுப்பிலே சுருக்கமாக அவதானித்தோம். அதை அடுத்து 3வது கட்டமாக இன்று நாம் சூரா ஃபாத்திஹாவுடைய பொருளையும் அதனுடைய சுருக்கமான விளக்கமும், விரிவான விளக்கத்துக்கு போவதற்கு முன்பாக அதனுடைய பொருளும் சுருக்கமான விளக்கமும், இதை நீங்கள் சென்ற வகுப்புலையும் நான் சொன்னேன், பயான் கேட்பது போன்று வெறுமனே ஏதோ சொல்லுகிறார்கள், கேட்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு கேட்டுவிட்டு போக வேண்டாம். சொல்லுகின்ற விடயங்களை கிரகித்து அதை உள்வாங்கி அன்றாட எங்களுடைய தொழுகையில் அதனுடைய பொருளை, விளக்கத்தை மனதிலே சிந்தனையிலே கொண்டு வந்து அந்த சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் ஓத வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் அடைய வேண்டும். சூரா ஃபாத்திஹா உண்மையிலே மிக முழு குர்ஆனுடைய சாராம்சமும் சுருக்கமும் சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவுடைய விளக்கம்தான் முழு குர்ஆனும் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அவ்வளவு ஒரு கருத்தாளமுடைய ஒரு சூரா. எனவேதான் ஒவ்வொரு தொழுகையிலையும் லா ஸலாத லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், அல்ஹம்து சூராவை ஓதாதவருடைய தொழுகையே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் இருக்கிறது. 29 ஜுஸ்வை ஓதுகிறார் ஒரு தொழுகையிலே, சூரா ஃபாத்திஹாவை ஓதவில்லை, அவருடைய தொழுகை கூடுமா? 29 ஜுஸ் ஓதிருக்கிறார், சூரா ஃபாத்திஹாவை தவிர 30 ஜுஸும் ஓதிருக்கிறார், ஆனால் அவருடைய தொழுகை கூடாது. அந்த அளவுக்கு இந்த சூரா ஃபாத்திஹாவில் என்ன இருக்குது என்பதை நாங்கள் புரிய விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சூரா ஃபாத்திஹா அல்லாஹ்வோட நெருங்கின உறவை, ஒரு சம்பந்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு சூரா. இதனுடைய பொருளையும் சுருக்கமான விளக்கத்தையும் நாம் இன்று பார்ப்போம். பிஸ்மிலுக்கு பிறகு அல் ஹம்து, அல் ஹம்து ஹம்துண்டா அரபில் எதுக்கு சொல்றது? ஹம்துண்டா புகழ், அல்லாஹ்வை புகழ்றோம். அப்ப ஹம்துண்டா புகழ், அல்ஹம்துண்டா அனைத்து புகழ்களும், ஹம்துண்டா பொதுவாக புகழ், அல்ஹம்து அதுல அலிப்பும் லாமும் வந்துட்டா அனைத்து புகழ்களும் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். லில்லாஹி அல்லாஹ், அல்லாஹ் என்று சொன்னால் பொதுவான அல்லாஹ்வுடைய பேர், அதுல லாம் வந்திருக்கிறது லில்லாஹி, அல்லாஹ்வுக்கே அல்லாஹு தாலாவுக்கே உரியது, அனைத்து புகழ்களும் அல்லாஹு தாலாவுக்கே உரியது. நாம தஜ்வீதுடைய அடிப்படையில் ஒரு சட்டத்தை பார்த்தோம், அல்லாஹ் என்ற வார்த்தை எப்படி மொழியணும், மொத்தமாக மொழிய வேண்டும், வாய் நிரம்ப அல்லாஹு அக்பர் அல்லாஹு தாலா என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் என்று சும்மா நாம அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் அப்படி அல்ல, அல்லாஹு தாலா என்று வாய் நிரம்ப சொல்லணும், மொத்தமா சொல்லணும் அல்லாஹ் என்று, அல்லாஹு அக்பர். ஆனா அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால ஜேர் அல்லது கஸ்ரா வந்துருச்சுடா அதை மெல்லினமா மொழியணும். இந்த இடத்துல பாருங்க, லில்லாவுல அல்லாஹுக்கு முன்னால லாம் வந்திருக்குது, லாமுக்கு கஸ்ரு கொடுக்கிறோம், அப்ப லில்லா அல்ஹம்து லில்லா, அப்ப மெல்லினமாகும். அல்லாஹ் என்ற மொத்தமான அந்த சொல்லப்பட வேண்டிய வார்த்தை அதுக்கு முன்னால கஸ்ரா அல்லது கசரு அல்லது ஜேரு என்று சொல்லக்கூடிய அந்த குறியெழுத்து அடையாளம் வரும் சொன்னா அதை மெல்லினமா மொழியணும். இப்ப பிஸ்மில்லா, பிஸ்மில்லாவுல என்னதான் அல்லாஹுக்கு முன்னால மீம்ல கசர் வந்திருக்குது, பிஸ்மில்லா, அதே போலதான் இங்கேயும் லில்லா. அப்ப அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த சட்டத்தை நீங்க குர்ஆன்ல எங்க ஓதினாலும் இதுதான் சட்டம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் வரும்போது அல்லாஹ் என்ற வார்த்தைய மொத்தமாக சொல்லணும், அதுக்கு முன்னால அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால கஸ்ரா அல்லது கசரு அல்லது ஜேருன்னு சொல்லக்கூடிய அந்த குறி வரும் சொன்னால் அதை மெல்லினமா சொல்லணும். அல்லாஹ்வுக்கே லில்லாஹி என்று வந்தா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுக்கே சொந்தமானது உரியது என்று அர்த்தம். ரப்பு அனைத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன், அனைத்தையும் படைத்து பாதுகாக்குகின்ற பரிபாலிக்குகின்ற என்ற வார்த்தை என்ற பொருளுடையது ரப்பு. ரப்பில் ஆலமீன், ஆலமீன் ஆலம் என்ற ஒருமையுடைய பன்மைதான் ஆலமீன். ஆலம்டா அகிலம், உலகம், அதனுடைய பன்மைதான் ஆலமூன் ஆலமீன் சொல்றது. என்ன அர்த்தமாகும், உலகங்கள் அகிலங்கள் அனைத்தினுடைய ரப்பாகிய அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும். அடுத்த ஆயத் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் மிக கிருபையுடையோன். ரஹ்மான் ரஹீம் ரெண்டுமே இரக்கம் பாசம் கிருபை அருளுடையவன் என்ற அர்த்தத்தை தான் கொடுக்கும். அதுக்கு அடுத்த வசனம் மாலிகி, அதிபதி சொந்தக்காரன் என்ற அர்த்தம் இருக்குது. மாலிக் இந்த சொந்தக்காரன், யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. இந்த மூணு ஆயத்தை நாங்கள் எப்படி மொழிபெயர்க்கோம், பின்னுக்கு இருந்து போகணும். அதாவது நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியான மிக கிருபையுடையவனாகிய அளவற்ற அருளானனாகிய அகிலங்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும். இப்படிப்பட்ட தன்மைகளை உடைய மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் சொந்தக்காரனாகிய ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனாகிய கிருபையாளனாகிய ரப்பில் ஆலமீன் அகிலங்கள் உலகங்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வுக்கே அல்ஹம்து எல்லா புகழும். இந்த மூணாயிரத்துக்கு நீங்க ஒரே அடியாக தான் பின்னுக்கு இருந்து மொத்தம் அர்த்தம் வச்சீங்கன்னா அது இலகுவாக ஆகும். இந்த மூணாயிரத்தும் ஒரே தொடர்ல உள்ளது, நாங்கள் சுருக்கமான விளக்கத்தை பார்க்கும்போது இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு இன்னும் இலகுவாக மனசுல பதிய வச்சு கொள்ளலாம், புரிய வரும். அடுத்த கட்டம் இது முதல் பகுதியில் அல்லாஹிடத்துல அல்லாஹை பத்தி நாம் இப்படியெல்லாம் சொன்ன பிறகு, இப்படியான ஒரு அல்லாஹாக இருக்கிறதாக இருந்தா இய்யாக நஅபுது, இப்ப அந்த அல்லாஹோட நாங்க அக்ரிமெண்ட் ஒன்று போடுறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், அடுத்த கட்டமாக எப்ப உன்னையே நாங்க வணங்குறோமோ, நாங்க உன்னுடைய அடியார்கள், நீ எம்முடைய ரப்பு. நாங்க வேற யார்கிட்ட போக, எங்கள்கிட்ட உதவி தேடி, எங்களுக்கு உதவி தேடி வேற யார்கிட்டையும் நாங்க போக முடியாது. எனவே அடுத்தது உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். ரெண்டு சப்ஜெக்ட் நாங்க அல்லாஹ்வோட அந்த ஒப்பந்தத்துல ரெண்டு சப்ஜெக்ட சொல்றோம். இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். உன்னை வணங்குகிறோம் அல்ல, உன்னை மாத்திரமே. இய்யாக என்ற அழுத்தத்துல அந்த கருத்துல அழுத்தம் ஒன்று இருக்குது. உன்னை மாத்திரமே நஅபுது, நாங்கள் வணங்குகிறோம். அப்ப நாங்க அல்லாஹ்விடத்தில் அந்த ஒப்பந்தத்தை செய்கிறோம், அந்த எக்ரிமெண்ட்டை போடுறோம் என்ற உணர்வோடு அந்த ஆயத்தை ஓதும். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இந்த மூணு ஆயத்துகளும் அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளை பத்தி சொல்றோம். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் மாலிகி யௌமித்தீன், அவனுக்கு எல்லா புகழும் இருக்குது. அந்த மூணு ஆயத்திலையும் அல்லாஹை பத்தி சொல்லிட்டு, இப்படியான ஒரு அல்லாஹாக இருந்தா, அல்லாஹு தஆலா இப்படி சக்தியும் ரஹ்மத்தும் இரக்கமும் உள்ளவனாக இருந்தா, நான் உடனே அந்த அல்லாஹ்வுக்கு சரண்டர் ஆகிறேன். இய்யாக நஅபுது, யா அல்லாஹ், உன்னை மாத்திரமே நாங்கள் வணங்குகிறோம். வஇய்யாக நஸ்தயீன், இப்ப நாங்க இப்ப உன்னை வணங்குறோமோ, நாங்க உன்னுடைய அடிமை, நீ எங்களுடைய எஜமான். எனவே நாங்க வஇய்யாக நஸ்தயீன், உன்னிடம் மாத்திரமே நாங்கள் உதவி தேடுகிறோம். ஒரு யார்கிட்டையும் நாங்கள் உதவி தேட மாட்டோம், உன்னிடம் மாத்திரமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்பது அந்த ஆயத். இப்ப உதவி தேடுகின்ற போது அந்த உதவி என்னது, என்ன நாம் கேட்கிறோம், உன்னிட கேட்க வேண்டிய விஷயம் என்னது? அடுத்த வசனத்தில் அல்லாஹத்தாலா எங்களுக்கு சொல்லித்தாரான், நாங்கள் கேட்க வேண்டிய ஆகப்பெரிய எங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு சொன்னா, இஹ்தினா, யா அல்லாஹ், நீ எங்களுக்கு காட்டுவாயாக, எங்களை நீ நடத்துவாயாக நேர் வழியில். அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், அஸ்ஸிராத்னா பாதை, முஸ்தகீம் தான் நேரான வழியில், நேரான பாதையில் எங்களை நீ நடத்துவாயாக, எங்களுக்கு நீ காட்டுவாயாக. நேரான காட்டுவாய்ந்தா ஒன்று இருக்குது, காட்டுவாய்ந்தும் அர்த்தம் வச்சிருப்பாங்க சில இதுகள்ல. காட்டு, நீ காட்டு, அல்லாஹ் காட்டினா மட்டும் போதாது, நாங்கள் தெரிஞ்சு கொண்டா மட்டும் போதாது, அல்லாஹ் அந்த பாதையை காட்டி அந்த பாதையைகளை நடாத்த வேண்டும். நீங்களை அதன்படி நடக்க எங்களுக்கு அருள் புரி. சைத்தானுடைய நஃப்சினுடைய கெடுதிகள் இருந்து எங்களை பாதுகாத்து, இஹ்தினா, எங்களை நீ நடாத்துவாயாக. அந்த பாதையை, நேரான பாதையை காட்டிட்டு விட்டுறாத, தெரிஞ்சு கொள்றது மாத்திரம் போதாது, பிராக்டிக்கலாக அந்த ரூட்ல எங்களை நீ கொண்டு போ. இஹ்தினா, எங்களை நீ நடாத்துவாயாக, நடத்துவாயாக நேர் வழியில். அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், அஸ்ஸிராத்தல் லதீன, அது எப்படிப்பட்ட பாதை என்றால், ஒருவரின் வழியில், அன்னம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்டவர்களுடைய பாதையில். எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ, நியமத்து செய்தாயோ, அப்படிப்பட்டவர்களுடைய அந்த வழியில எங்களையும் நடத்துவாயாக. குர்ஆன்ல வேறொரு இடத்துல அல்லாஹால அவங்க யாரு, நபிமார்கள், சித்தீக்குகள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய பாதையில், அந்த ரூட்ல எங்களை நீ வழி நடத்துவாயாக. அதே நேரத்தில் கைரில் மக்தூபி அலைஹிம், உன் கோபத்துக்குள்ளானோர் வழியும் அல்லாது, வளர்வாளின், நேர் வழி தவறியோர் வழியும் அல்ல, உன்னுடைய கோபத்துக்குள்ளானவர்களுடைய வழியும் அல்லாத, வழி தவறியவர்களுடைய ரூட்டும் இல்லாத, உன்னுடைய உபகார பெற்ற, நீ உபகாரம் செய்தவர்களாகிய நல்லவர்களுடைய பாதையில், அந்த வழியில் எங்களை வழி நடத்துவாயாக என்று இதனுடைய சூராவுடைய பொருள், இதனுடைய வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் இப்படி அர்த்தம் வைக்கலாம். அதில் நாம் வந்து மூணு கட்டமாக பிரிக்கலாம். முதல் மூணு வசனங்களும் வந்து அல்லாஹுவை பற்றி நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹுடைய புகழ்களை, அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் மாலிக் யௌமித்தீன் என்பதை பேசுகிறோம். அடுத்த நாலாவது வசனத்தில், பிஸ்மிலுக்கு பிறகுள்ள நாலாவது வசனம், பிஸ்மிலை சேர்த்தா இய்யாக நஅபுது என்பது, பிஸ்மில் என்பது முதலாவது வசனம், அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டாவது வசனம், அர் ரஹ்மான் ரஹீம் மூணாவது வசனம், மாலிக் யௌமித்தீன் நாலாவது வசனம், இய்யாக நஅபுது என்ற ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹை பற்றி நாம் புகழ் பேசிட்டு அல்லாஹோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம், உன்னைய மட்டும்தான் வணங்குவோம், உன்னிடத்தில் மட்டும்தான் உதவி கேட்போம். அதுக்கு பிறகு துவா செய்கிறோம் அல்லாஹ்விடத்தில், உன்னிடத்தில் உதவி கேட்கறதுல ஆக முதலாவது சப்ஜெக்ட் என்னண்டா, எங்களுக்கு பணத்தத்தா காசத்தா அதத்தான்றதை விட எங்களுக்கு ஹிதாயத்தா. ஹிதாயத் இருந்தா ஏழ்மையா இருந்தாலும் ஏழையில ஏழ்மையாக இருந்து நான் சொருக்கம் போயிருவேன், வசதி இருந்தாலும் நான் சொருக்கம் போவேன், வாலிபனாக இருந்தாலும் என்னைய சைத்தான் விளையாட இயலாது, வாலிபத்திலையும் நான் உன்னைய சந்தோஷப்படுத்துவேன், ஏழ்மையிலையும் நோயிலையும் சுகத்திலையும் லாபத்திலையும் நஷ்டத்திலையும் உள்ளூர்லையும் வெளியூர்லையும் இரவுலையும் பகல்லையும் எல்லா நேரத்திலையும் எல்லா நிலைமைகளையும் நான் உன்னைய திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான் எனக்கு ஹிதாயத். அதத்தான் எனக்கு அது இருந்தா ஷைத்தானுக்கோ நப்சுக்கோ என்னையோட விளையாட இயலாது. எனவே அதை எனக்கு தா அந்த ஹிதாயத். எப்படியான ஹிதாயத்துண்டா, நீ யார் மீது உபகாரம் செய்தாயோ நல்ல மக்கள் நபிமார்கள் சித்தீக்குகள் சுஹதாக்கள் அவர்களுடைய அந்த ரூட்ல என்னை வழி நடத்துவாயாக. அது உன் கோபத்துக்குள்ளானவர்கள் வழியும் அல்ல, நேர் வழி தவறியவர்கள் வழியும் அல்ல என்று சொல்றோம் நாம். இதுல இதை நீங்க குரானுடைய மொழிபெயர்ப்புகள் எடுத்து இதை சரியாக இந்த வசனங்களுடைய கருத்துக்களை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் இருக்குது, தமிழ்ல சிங்களத்துல யார் யாருக்கு எந்தெந்த மொழி, இன்றைக்கே நீங்க நைட்ல போய் அதை பாருங்க சரியா இந்த ஆயத்துக்கு என்ன கருத்து என்ன பொருள் என்ன மீனிங் அதுல கொடுக்கப்பட்டுகிறது அதை நான் சரியா மனசுல நாங்க கிரகிக்கணும். நீங்க இப்ப நான் சொல்றத காதால கேட்டா மட்டும் போதாது, நீங்க இன்றைக்கு வார கிழமை உள்ளுக்கு உங்களோட வகுப்பு ஒரு கிழமைக்கு இருக்கதான் நடக்குது. இந்த ஒரு கிழமையில இன்ஷா அல்லாஹ் நீங்க அல்ஹம்து சூராவுக்கு குரானை பார்த்து அழகா இதுக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லாம வெறும் குரானை வச்சு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் நீங்க அர்த்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு இதை கிரகிக்கணும். உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நான் ரெண்டு நாளை எழுதுற மீனிங்கை கேட்பேன் உங்கள்கிட்ட. வைஃபுக்கு சொல்லிக் கொடுங்க, மூணு நாள் டைம் தாரன் அதுலுக்கு நான் இதில் மீனிங்கை நீங்கள் எனக்கு குரானை பார்த்து டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் சும்மா சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு கிளாஸ் செய்யுங்க. இப்போ அதை கொண்டு நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆகுவோம். இப்போ இதை கொண்டு குரானுடைய தொடர்பு எங்களுக்கு அதிகமாகும், குரானோட நெருங்கிய உறவுள்ளவர்களாக நாங்கள் ஆகுவோம். இந்த மூணாவது கட்டத்தில் குரான் அல்ஹம்து சூராவுடைய நாங்கள் எதை பார்த்துருக்கிறோம் பொருள், அதுதான் இந்த ஒவ்வொரு ஆயத்தினுடைய மீனிங் என்னன்றதை பார்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை பார்ப்போம். அல்ஹம்து சூராவுக்கு சுருக்கமான விளக்கம், விரிவான விளக்கத்துக்கு போகும்போது இது சுருக்கமான விளக்கத்தை நாங்கள் நாலாவது கட்டத்தில் ஏன் பார்க்குறோம்டா, இந்த சுருக்கமான விளக்கம் எங்கள் எல்லோருடைய மனசிலையும் அப்படியே லேசாக இருக்க வேண்டும். விரிவான ஒரு விளக்கம் இருக்குது, அதனுடைய சமரி அதனுடைய ஒரு சுருக்கம் குலாசாவை நாங்கள் இப்போ பார்ப்போம். பாருங்க அல்ஹம்து சூரா இருக்குது, இது மிக கருத்து ஆழமுடைய சூரா. இதனுடைய எங்களுடைய உஸ்தாத் இருந்தாங்க தேவ்பந்தில் அல்லாமா கமருத்தீன் சாப் இப்பவும் இருக்கிறாங்க. அவங்க வந்து 6 மாதம் அல்ஹம்து சூராவுக்கு தஃப்சீர் செஞ்சாங்க. 6 மாதம் தஃப்சீர் செஞ்சியும் அவங்க சொன்னாங்க இதுக்கு மேலே அடுத்த சூரத்துக்கு போக வேண்டி இருக்கிறதுனால நான் சுருக்கி முடிச்சு கொள்றேன். அல்ஹம்து பிஸ்மிலுக்கு பிறகு அல்ஹம்துல இருந்து ஆரம்பித்தா ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல வகுப்புகள் என்ன செய்யலாம் எங்களுக்கு விரிவுபடுத்தலாம். அவ்வளவு விரிவான அவ்வளவு முழு குரானுடைய ஆயத்துகளையும் இந்த அல்ஹம்து சூராவோட டச் பண்ணிடும். குரானில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஜெக்டுகளும் வரலாறா சட்டங்களா இபாதத் சம்பந்தப்பட்டதா மற்ற விஷயங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் எல்லா சப்ஜெக்டையும் அல்ஹம்து சூரா உள்ளுக்கு என்ன செய்யலும் டச் பண்ணிடும். அதனால் நாங்கள் விரிவான விளக்கங்களுக்கு போக முந்தி சுருக்கமான ஒரு விளக்கத்தை பார்ப்போம். அந்த சுருக்கமான விளக்கத்தை நாங்கள் மனசில் பொருளோட அதில் மீனிங்கோட சேர்த்து நாங்கள் கிரகிச்சு கொள்ளணும். அப்படி கொஞ்சம் கவனமாக நாங்கள் அதை மனசில் பதிய வைக்க முயற்சியோம் இன்ஷால்லாஹ். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் முதல் வசனம். அல்ஹம்துன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள அனைத்து புகழ்களும் எல்லா புகழ்களும் அதுக்கு வந்துருச்சு. அதாவது யார் யாரையெல்லாம் மனிதர்கள் புகழ்கிறார்களோ புகழ்ந்தார்களோ இதுக்கு பிறகு புகழ்வார்களோ அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்திருக்கக்கூடிய புகழ்கள், நாங்கள் படைப்புகளை பார்த்து என்ன அழகான மயில் என்ன அழகான குயில் என்ன அழகான குரல் இந்த குயிலுக்கு என்ன அழகான கிளி என்று சொல்கிறோமே இந்த புகழ் எல்லாமே அந்த அல்ஹம்துல்லாஹ் அடங்குது. அரபிக்கில் உள்ள அந்த ஆழம் கருத்தாலம் என்று சொல்றது அதுதான் அரபு பாஷையில் அல்ஹம்து புகழ். அந்த அலிப்லாம சேர்த்ததனால எவ்வளவு கருத்துல விசாலம் உண்டாகுதுண்டா, உலகத்தில் உள்ள எல்லா புகழ்களும் அது உள்ளுக்கு அடங்குது. மயிலை பார்த்து என்ன அழகான மயிலப்பா ச அப்படின்னு சொல்றோம். இந்த புகழ் அந்த மயிலுக்கு போய் சேராது, மயிலை படைத்த அல்லாஹ்வுக்கே அந்த புகழ் போய் சேரும். மயில் தானாகத்தானே படைச்சு கொள்ளவும் இல்லை, தானாகத்தானே டிசைன் பண்ணி கொள்ளவும் இல்லை, தானாக தன்னுடைய ரெக்கைகளை கலர் பண்ணி கொள்ளவும் இல்லை. அந்த டிசைன் அந்த கலரை கொடுத்து இந்த தோற்றத்தில் இந்த வடிவத்தில் அதை படைச்சு ஒத்தன் இருக்கிறான். எனவே நீங்க மயிலை பார்த்து என்ன அழகான மயில்னு சொன்னாலும் அந்த வார்த்தையும் இந்த அல்ஹம்துல்லாஹ் அடங்குது. அந்த புகழும் யாருக்கு தான் சொந்தம்? உங்களுக்கு சொந்தமும் அல்ல, மயிலுக்கு சொந்தமும் அல்ல, மயிலை வளர்க்கிற மனிதனுக்கு சொந்தமும் அல்ல, யாருக்கும் சொந்தம் அல்ல. அல்ஹம்து இந்த எல்லா புகழ்களும் லில்லாஹி அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்றது அடங்குகிறது. ரப்பில் ஆலமீன், ஏன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தம்? அதுக்கான ஆதாரம் என்ன, அதுக்கான காரணம் என்ன, நியாயம் என்னண்டா, அவன் ரப்பில் ஆலமீன், உலகங்கள் அகிலங்கள் அனைத்தினுடைய படைத்து பரிபாலிக்குகின்ற ரப்பாக இருக்குகிறான். அவன்ட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்குது. அவன் தான் படைச்சான், அவன் தான் வளர்க்கிறான். அதற்குரிய ஒவ்வொரு இலைக்கும், ஒவ்வொரு பூவுக்கும், ஒவ்வொரு பழத்துக்கும், ஒவ்வொரு காய்கறிக்கும் அதனுடைய சைஸ் என்ன, அதனுடைய டிசைன் என்ன, அதனுடைய ஷேப் என்ன, அதனுடைய டேஸ்ட் என்ன, அதனுடைய கலர் என்ன, இதை யார் தீர்மானிச்சது? யார் தீர்மானிச்சது? அல்லாஹ். எனவே ரப்பில் ஆலமீன். அப்ப அல்ஹம்துல்லாஹ் நாங்க சொல்றோம், எல்லா புகழ்களும் நீங்க ஒரு மாங்காவை தின்னுட்டு என்ன டேஸ்டா இருக்குது, ஒரு ஆப்பிள் ஒரு கிரேப்ஸ தின்னுட்டு என்ன ருசியா இருக்குதுன்னு நீங்க சொன்னாலும் அந்த அந்த புகழ் அந்த கிரேப்ஸுக்கோ ஆப்பிளுக்கோ போய் சேராது. அந்த டேஸ்டை கொடுத்து அந்த கிரேப்ஸ் அந்த ஆப்பிளை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு தான் அது சொந்தமாகும். நாம் ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டர் எடுத்தா இதை பார்த்தோன்னு சொல்றோம், என்னது ஜப்பான்காரண்ட மூளை தான் மூளைப்பா, பாரு இந்த சின்ன இதுகளுக்கு என்னென்னலாம் வச்சிருக்கிறான்னு சொல்றோம். சைனாக்காரண்ட மூளை தான் மூளைன்னு சும்மா ஒரு சாமானை பார்த்துட்டு சொல்றோம். நாம சாமானை பார்த்துட்டு சாமானை புகழ்றது அல்ல, அதை செஞ்ச ஒத்தனை தான் புகழ்றோம். உடனே எங்கிட்ட சிந்தனை எங்க போகுது, அங்கே தான் போகுது. உடனே இவர் ஜப்பானுக்கு போகவும் இல்லை, சைனாக்காரண்ட மூளையை பார்க்கவும் இல்லை, சைனாவுக்கு போகவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த சாமானை பார்த்தோன்னு உடனே அவரோட சிந்தனை அங்கே போகுது. அப்ப ஏன் இந்த வானத்தை பூமியை சூரியனை சந்திரனை கோள்களை நட்சத்திரங்களை இந்த பூக்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளை இந்த மயிலை பறவைகளை மீனினங்களை சுபஹானல்லாஹ் இதுகளை பார்த்தோன்னு ஏன் அல்லாஹ்வின் பக்கம் எங்களோட சிந்தனை போகுது இல்லை? ஈமான் அவ்வளவு பலகீனமா இருக்குது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழ்களும் லில்லா அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. ஏன்? ரப்பில் ஆலமீன். காரணம், அதுக்கான காரணம், அவன் உலகங்கள் அகிலங்கள் அனைத்தினுடைய ரப்பாக இருக்கிறான் என்ற காரணத்தினால அவனுக்கு தான் எல்லா புகழும் என்று சொல்றோம். சுருக்கமான விளக்கம், ரப்புண்டா ஆலமீண்டா, விரிவான விளக்கங்கள் நாங்கள் அடுத்த கட்டத்தில் பார்ப்போம் சுருக்கமா. சரி, அதே நேரத்தில் அல்லாஹ் இவ்வளோ பவர் உள்ளவனா, ஆலங்கள் அகிலங்கள் என்னன்றது அதை நாம் அடுத்த கட்டத்தில் பார்ப்போம். சில உலகங்கள் அகிலங்கள் அனைத்துடைய ரப்பு, எத்தனை கேலக்சிஸ் இருக்குதோ இந்த யூனிவர்ஸில் ஒவ்வொரு கேலக்சியும் ஒரு ஆலம் என்பது ஒரு புதிய நவீன கருத்து. உலகத்தில் உள்ள அத்தனை கேலக்சிஸுக்கும் அத்தனை உலகத்தில் உள்ள அத்தனை விதமான படைப்புகளுக்கும் அவன்தான் சொந்தக்காரன். அவ்வளோ பவரும் அவ்வளோ அதிகாரமும் இருந்தாலும் நீங்கள் பயந்துடாதீங்க, அவன்கிட்ட எப்படி நாங்கள் நெருங்கிறது, அவனை அப்படி எவ்வளோ அப்போ அவ்வளோ பவர் உள்ள ஒருவன், ஒரு எம்பிட்டு எங்களுக்கு போக இல்லாத, ஒரு மினிஸ்டர் வீட்டுக்கு எங்களுக்கு போக இல்லாத, அவருக்கு க்ளோஸ் ஆக இல்லாத எங்களுக்கு, அப்போ இவ்வளோ பவர் உள்ள அல்லாவாக இருந்தால் அவன் எப்படி இருப்பான், நான் எப்படி அவனை நெருங்குறதுன்னு பயப்படாதீங்க. அவன் யாரு? ரஹ்மான். அவன் ரஹீம், இரக்கமுள்ள கருணையுள்ள அன்புள்ள பாசமுள்ள ரஹ்மானாக இருக்கிறான். அவன் ரப்புல் ஆலமீன் என்று சொன்னதனால பயந்துடாதீங்க, அவனை விட்டு விரண்டு ஓடாதீங்க, தூரமாக வானாம். நீங்க ரொம்ப அவன் ரொம்ப ஒன்று இரக்கமுள்ள பாசமுள்ள ரஹ்மத்துடையவன். ஒரு தாய்க்கு பிள்ளையோட இரக்கம் இருக்குதானே, இந்த இரக்கம் என்ன இரக்கம்டா, இந்த பாசம் பித்த பாசம். அந்த தாய் அந்த பிள்ளைய படைக்கல, ஒரு கண்ணை ஒரு நகத்தை ஒரு முடிய அந்த தாய்க்கு படைக்கலுமா, உருவாக்கலுமா, கிரியேட் பண்ணலுமா, ஏலாது. அப்ப அந்த பிள்ளைய பெத்த பாசம் வயிற்றுல சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த பாசம் தான் அந்த தாய்க்கு அவ்வளோ இருக்குது. அல்லாஹ்வுக்கு அடியார்களோட உள்ள பாசம் பெத்த பாசம் அல்ல, படைச்ச பாசம். அவன் படைச்சிருக்கிறான் சுபஹானல்லாஹ்.
அவன் படைச்ச பாசம். எனவே அவன் இரக்கம் உள்ளவன், ரஹ்மான் ரஹீம், இரக்கம் உள்ளவன் சொல்லிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணவும் ஆனா ஏண்டா. அவன் மாலிக் யௌமித்தீன், நாளை கியாமத்துடைய நாள் தீர்ப்பு வழங்குகின்ற அந்த நாளுடைய அதிபதி. அந்த நாள்ல யாருடைய பேச்சும் யாருடைய சிபாரிசும் யாருடைய ஒன்று நடுபடாது. அவன் மாலிக் யௌமித்தீன், ரப்புல் ரப்பில் ஆலமீன் என்பத காரணம் சொன்னோம். அல் ஹம்து, எல்லா புகழும் அல்லாவுக்கு. ஏண்டா அவன் ரப்புல் ஆலமீன். அப்ப எப்ப அவன் ரப்பு, அவனுக்கு தான் புகழ். அவன் தான் இந்த எல்லாத்துக்கும் சொந்தக்காரன், படைச்சவன், அதை டிசைன் பண்ணவன், அதை எல்லாமே அவன் தான். எனவே அவனுக்கு தான் புகழ், வேற யாருக்கும் அந்த புகழ் போக இயலாது. அப்படி இருக்கிறதுனால அவன் வந்து நீங்க பயந்துரவானாம், அவன் இறக்கம் உள்ளவன், ரஹ்மான் ரஹீம் அடுத்த ஆயத்துல சொல்றோம். அதே நேரத்தில் ரஹ்மான் ரஹீம் இறக்கம் உள்ளவன் சொல்லி என்ன செஞ்சாலும் அவன் மன்னிப்பான், என்ன செஞ்சாலும் அவன் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி இதை மிஸ்யூஸ் பண்ணவும் வேண்டாம். அவன் மாலிகியோ மித்தி, நாளை கியாமத்துடைய நாளையில் விசாரணை நடத்த போகிறான். அந்த விசாரணை நாள், தீர்ப்பு வழங்குகின்ற அந்த நாள், அந்த நாளையின் சொந்தக்காரன் மாலிகி மலிகி, அரசன் சொந்தக்காரன், ரெண்டு அர்த்தமும் இருக்குது. சரி, இப்ப அல்லாஹு தாலாவை பத்தி நாம இதுவரையும் எப்படி பேசினோம்டா, அல்லாவை எங்கேயோ இருக்கிற ஒரு படர்கைன்னு சொல்லுவாங்க தமிழ், அதாவது வந்து அரபுல காயிபுன்னு சொல்லுவாங்க, தூரமாக இருக்கிற ஒரு அல்லாவை பத்தி நாம, அவன் அவனுக்கு எல்லா புகழும் இருக்குது, அந்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், அல்லாவை பத்தி எங்கேயோ தூரமாக இருக்கிற ஒரு அல்லாவை பத்தி வர்ணனைகள் தன்மைகளை சொல்லிட்டு, இப்படியான ஒரு அல்லாஹ் இருப்பான்னு சொன்னா, அல்லாஹ் இப்படியான ஒருவனாக இருக்கிறான் என்றிருந்தால், உடனே அல்லாவோட முன்னால நின்று நேரடியாக ஒரு எக்ரிமெண்ட் ஒன்றுக்கு நாங்க முன் வாரோம். ஈயாக்க, படர்க்கையாக தூரமாக வச்சு பேசின அல்லாவ, தூரமாக இருக்கிற ஒரு அல்லாவோட பத்தி பேசிட்டு, அப்படின்னா நான் அந்த அல்லாவோட உடனே நான் ஒப்பந்தத்துக்கு வாரேன், நான் இந்த உலகத்துல வேற யாருக்கும் அடிமையாக நான் ரெடி இல்லை, நான் காசுக்கோ பணத்துக்கோ ஷைத்தானுக்கோ நர்ஸுக்கோ கடைக்கோ சூழலுக்கோ கூட்டாளிக்கோ நான் அடிமையாக ரெடி இல்லை, நான் இப்படியான ஒரு ரஹ்மான் ஆகிய ரஹீம் ஆகிய மாலிக் யௌமித்தீன் ஆகிய ரப்புல் ஆலமீன் ஆகிய அந்த அல்லாஹ்வுக்கு நான் அடிமையாகிறேன், இந்த உலகத்துல வேற யாரும் நான் அடிமையாகிறதுக்கு வேற யாரும் இல்லை இவனை தவிர, இப்படியான ஒரு அல்லாஹ்வாக இருந்தால் அல்லாஹ்விடத்துல நேரடியாக ஈயாக்க, யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னா, அபுதுன்ற உண்மையான அர்த்தம் என்னண்டா, உனக்கே நாங்கள் அடிமையாக ஆகுகிறோம். அந்த அடிமைத்தனத்தை இபாதத்தின் மூலம் வணக்கத்தின் மூலம் நாங்க ப்ரூஃப் பண்றோம், நாங்க உண்டு அடிமை, வேற இருக்கும் அடிமை இல்லை என்பதை. இபாதத் என்பது என்னண்டா, அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு தோற்றம் தான் இபாதத்துன்னு சொல்றது. அதனால ஈயாக்க வணங்குகின்றோம் என்பது நடைமுறை புழக்கத்தில் உள்ள அர்த்தமாக இருந்தாலும் அதனுடைய அந்தரங்க கருத்து என்னண்டா, உனக்கே நாங்கள் அடிமையாக ஆகுகிறோம். அதில் ஈயாக்க புது வணங்குகிறோம். அல்லாஹ் அல்லாத வேறருக்கும் அடிமையா இருக்கிறீங்களா? ஓ, காசுக்கும் அடிமை, பணத்துக்கும் அடிமை, தொழிலுக்கும் அடிமை, ஆசைக்கு அடிமை, கூட்டாளிக்கு அடிமை, அவங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நான் நடப்பேன். எப்பப்பயாவது உனக்கும் அடிமைன்றதை வந்து காட்டிக்குவேன், அவ்வளவுதான். எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த எஜமானர்கள், சைத்தானும் என் எஜமான், நப்சும் என் எஜமான், பணம் என் எஜமான், பணம் சொல்றதையும் கேட்பேன் நான், கூட்டாளி சொல்றதையும் கேட்பேன், நீ வானாண்டு சொன்னாலும் உன்னை விட்டுட்டு அங்க போவேன் நான், நீ வானாண்டு சொன்னாலும் ஏண்டா எனக்கு, நீ எப்படி என் எஜமானனோ உனக்கு நான் எப்படி அடிமையோ அதே போல அதுக்கு அடிமை. அந்த அர்த்தம் எப்ப வரும், பின்னால போட்டோம்டா. ஆனா இங்க எப்படி இருக்குது, உனக்கு மாத்திரமே நான் வணங்குகிறேன், உனக்கு மாத்திரமே நான் அடிமையாக ஆகிறேன், வேற யாருக்கு அடிமையாக இருந்தேன். சரி, அடுத்த கட்டம், எப்ப நான் உண்ட அடிமையோ, நீ ஏண்ட எஜமானனோ, நான் யார்கிட்ட போகையா, நான் யார்கிட்ட போக, நான் உன்னகிட்ட தான் வரணும். ஒய்யாக்க நஸ்தாயின், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இப்ப இதுதான் நீங்க அந்த சுருக்கமாக மனசுல கொண்டு வர வேண்டியது. தொழுகையில நாங்க அல்லாஹ்ட்ட போய் நிக்கிறோம், அல்லாஹ்வை புகழ்றோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அடுத்த அஞ்சாவது ஆயத்தில் என்ன செய்யறோம், அல்லாஹ்வோட நான் ஒரு ஒப்பந்தம் போடுறேன்ற உணர்வோட நாங்க அந்த சூறாவ அந்த ஆயத்தை ஓதணும். இப்ப இந்த ரெண்டு வகையான எக்ரிமெண்ட்டை நாங்க அல்லாஹ்வோட செய்யறோம்.
அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், சரி அடியானே நீ இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாய், இப்ப அடிமன்றது ஒத்துக்கொண்டுட்டாய், எனக்கிட்ட தான் உதவி தேடுறது நீ முடிவு செஞ்சிட்டாய், சரி அடுத்த கட்டம் நீ என்ன உதவி தேடணும்ன்றத நான் உனக்கு சொல்லித்தார். நீ கேட்க வேண்டிய சப்ஜெக்ட் என்ன, பணத்தையா காசையா ரிஸ்கையா, இதுகளை கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ கேட்டாலும் கேட்காட்டியும் தாரசாமானது, அது நான் என்ன ஒரு காவிரிக்கும் கொடுக்குற சப்ஜெக்ட் அது, ஆடு மாடு மிருகத்துக்கும் நான் கொடுக்குறேன். நான் படைச்சா 20 வருஷம் வாழணும்னு முடிவு செஞ்சா 20 வருஷம் வாழ்றதுக்குரிய ஒரு ஏற்பாட்டை நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். நீ கேட்க வேண்டிய விஷயம் என்னண்டா, கேட்காம தேடாம நான் தராத ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு, அதை கேளு. அது என்னது, இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். அதுக்கு பிறகு அந்த துவா. எனவே இந்த சூராவுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய புகழ், அல்லாஹ்வுடைய தன்மைகள், இபாதத்தை பற்றி, அல்லாஹ்வுக்கு எப்படி நாங்கள் அடிமைப்பட்டு உலகத்தில் இபாதுர் ரஹ்மானாக வாழ்றது, ரஹ்மானுடைய இபாதாக அடியார்களாக எப்படி வாழ்றது, அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் உதவி தேடுற விஷயம், துவா எப்படி கேட்குறன்ற முறை கையா எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்குது. இந்த விஷயங்களை நாங்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் விரிவான விளக்கத்தில் அடுத்த ஒரு வகுப்பில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க முயற்சி செய்வோம். அப்போ இதில் நாங்கள் இப்ப சொன்ன விஷயம் மனசுல கருத்துல விளங்குதா? அல்ஹம்து சூராவுடைய பொருளை நீங்க மீனிங்க வந்து என்ன செய்யணும், வீட்டில் போய் திரும்ப பார்க்கணும். உங்களுக்கு சிங்களம் தெரியும்டா, சிங்கள மீடியம் சிங்கள லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதை எடுத்து பாருங்க. இங்கிலீஷ்லன்னா இங்கிலீஷ்ல பாருங்க, தமிழ்லன்னா தமிழ்ல பாருங்க. இந்த ஒரு கிழமை உள்ளுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் சூரா ஃபாத்திஹாவை நீங்க என்ன செய்யணும், எடுத்து விளங்கப்படுத்தி அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். 3 நாளையில நீங்க சூரா ஃபாத்திஹாவுடைய அர்த்தத்தை சொல்லணும். இந்த வேலையை ஒரு கிழமை உள்ளுக்கு வீட்டில் நீங்க செய்யணும். அதோட நாங்கள் இன்று ஒரு சின்ன ஒரு துவாவை நாங்கள் பாடமாக்குவோம், சின்ன துவா. ஆனால் அபுதாவுதுல திருமதியில வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு துவா, அதாவது ஒவ்வொரு வகுப்புலையும் சின்ன சின்ன ஒரு துவாவை நாங்கள் பாடமாக்கணும்டா. வாழ்க்கையில் நிறைய விஷயம் நாங்கள் படிச்சிருவோம். ஒரு கிழமைக்கு ஒரு துவா கஷ்டமா? ஒரு எங்களை அதர சொல்லுவாங்க, ஒரு துவாவை பாடமாக்குறது கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அல்லாஹ்வுடைய சேவிங் அக்கவுண்ட், அதாவது பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஒன்று ஓப்பன் பண்ற மாதிரி. பாடமாக்கிட்டோம்னா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, பள்ளிகளுக்கு வார துவாவை பாடமாக்கிட்டோம். இப்ப நாங்க வர போக ஓத 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 அது என்னவாய் கொண்டிருக்கும் அங்க, அது சேவாய் கொண்டிருக்கும், ஆகரத்துல சேவாய்கொண்டே இருக்கும். கஷ்டப்பட்டு பாடமாக்குறது ஒரு அல்லாஹ்வுடைய பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. பாருங்க, இது வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதுகின்ற துவா. இந்த துவா திருமதியில் அபுதாவுதல் வருது, எவ்வளவு முக்கியமான துவாண்டா. உங்களோட பிள்ளைகளை வீட்டை விட்டு ஸ்கூல் போகக்கல, மதரசாவுக்கு போகக்கல, நீங்க ஜப்புக்கு போகக்கல, பள்ளிக்கு வரக்கல, இந்த துவா ஓதிட்டு தான் வீட்டுள்ளிருந்து வெளியே வரணும். பாருங்க, இந்த துவாவுடைய விஷயத்துல வந்திருக்குது, இதனுடைய சிறப்பை பாருங்க. அபுதாவுதுடைய ஹதீஸ்ல யார் இந்த துவா ஓதிட்டு வெளியே வராரோ, ஷைத்தான் லி ஷைத்தானின் ஆகர், அடுத்த ஷைத்தானை பார்த்து சொல்றான், கைஃப லக்க பி ரஜுலின் கது வுக்கிய வஹுதிய வகுஃபிய. இந்த ஆளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டாச்சு அல்லாஹ்வுடைய புறத்தால, இந்த ஆள் நேர் வழி காட்டப்பட்டாச்சு, இவருக்கு ஹிதாயத்து கொடுக்கப்பட்டு இவருக்கு அல்லாஹ்வுடைய புறத்தால போதுமான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டாச்சு. இந்த ஆளை பத்தி நீ என்ன நினைக்கிறாய், இவரை இவரோட உனக்கு விளையாட இயலுமா, இவரை ஏதாவது செய்ய இயலுமா என்று கேட்டுக்கொண்டு அவன் சொல்றான், இந்த ஆளை ஒன்றும் எனக்கு செய்ய இயலாது. ஷைத்தான் அவரை விட்டு ஒதுங்கிடுறான், இவரை பாவம் செய்ய வைக்கவோ, இவரை கொண்டு போய் சண்டை பிடிக்க வைக்கவோ, இவரை கொண்டு போய் பாரு கொண்டு போகவோ ஒன்றும் செய்யலாது. ஏன்னா இவர் இந்த துவா ஓதித்தார், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்குது. என்ன துவா பாருங்க, லேசான எல்லாருக்கும் பாடமுள்ள வார்த்தை தான் இருக்குது. பிஸ்மில்லாஹி சொல்லுங்க, தவக்கல் து அலல்லாஹி, பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லாஹி, பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லாஹி, بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله. இந்த எல்லா வார்த்தையும் உங்களுக்கு பாடம், தெரிஞ்ச வார்த்தைகள், புதுசா ஒன்றும் இல்லை. بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله. இது ஓதுறது கஷ்டமா? அப்ப நாம டெய்லி வீட்டிலிருந்து வெளியேறக்கொள்ள இந்த துவா ஓதிட்டு வரணும். பிள்ளைகள் இந்த துவா ஓதிட்டு போங்கன்னு சொல்லணும். அவங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி, மதரசாவுக்கு வந்தாலும் சரி, இதை நாங்கள் அமல்படுத்துவோம் இன்ஷால்லா. அப்போ அடுத்த வாரம் இன்ஷால்லா அடுத்த வகுப்பு திங்கக்கிழமை நடக்கும். சூரா ஃபாத்திஹாவை கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்த்துட்டு அடுத்த வகுப்போட சூரா ஃபாத்திஹா முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த சூரா லுஹா 20 சூராக்கள் பின்னால சின்ன சூறாக்களை தொழுகையில நம்ம அன்றாடம் ஓதப்படுகின்ற சூறாக்களை ஹஜரத் இன்ஷா எங்களோட ரியாஸ் முஃப்தி ஹஜரத் அவங்க சூரத்துல் துஹா செய்வாங்க. அதுக்கு பிறகு அலம் நஷ்ரஹ் சூரா இருக்குது, அதை இன்ஷா அல்லாஹ் அப்துல் காலிக் ஹஜரத் செய்வாங்க. இப்போ மாறி மாறி இது இப்னு உமர் மதரசா சார்பாக நடத்தப்படுற தஃப்சீர், அதனால உஸ்தாத் மாதிரி நாங்கள் மாறி மாறி மஷூரா பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு சூறாக்களை நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். நல்ல விஷயம்.
سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك. For more lectures visit